புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சி பகுதி 54 புதுக்கோட்டை மாவட்டம் எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தமிழால் தலை நிமிர்வோம் புத்தக மதிப்புரையை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது வி இறையன்பு இ அப்பா அவர்கள் எழுதிய தமிழால் தலை நிமிர்வோம். இந்த புத்தகத்தினை கற்பகம் புத்தாலயம் வெளியிட்டுள்ளது. நூலின் விலை 20 ரூபாய், 32 பக்கங்கள் கொண்ட நூல். மொழி மனிதனின் அடையாளமாக இருக்கிறது. அதுவே அவனை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்தி விலங்குகள் தகவலை பரிமாறிக்கொள்வதில்லை. அவை சங்கேத குறியீடுகளையாகவும் இருக்கின்றன. பறவைகள் பாடுகின்றன, சிங்கங்கள் முழங்குகின்றன, யானைகள் பிளிறுகின்றன, புலிகள் உருமுகின்றன, நாய்கள் குறைக்கின்றன, நரிகள் ஊழையிடுகின்றன, மயில்களும் தங்களுடைய தோகைகளை விரித்து பெண் பறவைகளை கவர முயற்சி செய்கின்றன. மின்மினி பூச்சிகளில் குறிப்பிட்ட ஒளியை உமிழ்ந்து இனவிருத்திக்காக அழைக்கும் வழக்கம் உண்டு. விலங்குகளும் பறவைகளும் பெரும்பாலும் 2 காரணங்களுக்காக ஒளி எழுப்புகின்றன. பறவைகள் பெரும்பாலும் ஆண் பறவையே கூவவோ பாடவோ கொக்கரிக்கவோ செய்கின்றன. தன் இருப்பை உணர்த்துவதற்காகவே அவ்வாறு செய்கிறது. பெண் பறவைகளுக்கு அது சமிக்கையாக அமைகிறது. ஆக்ரோசத்தின் காரணமாகவும் எல்லைகளை காக்கும் நோக்கத்துடனும் விலங்குகள் நுழைகின்ற அந்நிய விலங்குகளை பயமுறுத்துவதற்காக இந்த உத்தியை அவை கையாளுகின்றன. நாய் தன் எல்லைப்பகுதிகள் வேறொரு நாய் நுழைந்தால் குறைத்து விரட்டுகிறது. தன் சிறுநீரால் எல்லையை குறியீடு செய்கிறது. மற்றபடி என்னால் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளவோ கற்பனைகளை வடிக்கவோ எதிர்காலம் எதிர்பார்ப்புகளை பகிர்க்கவோ அவை தகவல்களை பரிமாறிக்கொள்வதில்லை. விலங்குகள் நிகழ்காலத்திலேயே நிற்கின்றன. தேனீக்களில் சாரண தேனீ என்கின்ற ஒன்று உண்டு. அதன் வேளையே பூக்கள் எங்கிருக்கின்றன என்று கண்டுபிடித்து கொண்டு வந்து மற்ற தேனீக்களுக்கு அறிவுறுத்துவதுதான். அப்போதுதான் அவை ஒரு விதமான நடனத்தை நிகழ்த்தும். மலர்கள் அருகில் இருந்தால் உடலை வேகமாக அசைத்தும், தூரமாக இருந்தால் மெதுவாக அசைத்தும் மலர்கள் இருக்கும் திக்குகளை காண்பித்து நடனமாடுகின்றன. உணவு குறித்த சமிக்கையை பூச்சிகள் வேறு விதமாக கையாளுகின்றன. எறும்புகள் வரிசையாக செல்வதற்கு முன்னே செல்லும் எறும்பு உமிழ்ந்து விட்டு செல்லும் ஃபெரமோன் என்கின்ற வேதியியல் பொருள் காரணம். அதேபோன்று அந்திப்பூச்சிகளில் இனத்தை கவர இனக்கவர்ச்சி வேதியியல் பொருள் உற்பத்தியாகிறது. பெரும்பாலும் உயிரினங்களில் தாக்குப்பிடிக்கும் தன்மைக்காகவும் இனத்தை விருத்தி செய்யும் நோக்கத்திற்காகவும் சங்கே மொழிகள் கையாளப்படுகின்றன. விலங்குகளின் மொழிகளில் ஊருக்கு ஊர் வித்தியாசமில்லை. எந்த பகுதியில் இருந்தாலும் யானைகள் ஒரே மாதிரி பிளிறுகின்றன. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற சிங்கமும் ஒரே மாதிரி முழங்குகின்றன. ஆனால் அமெரிக்காவில் இருக்கும் மக்கள் பேசும் மொழிக்கும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பேசும் மொழிக்கும் தொடர்பே இல்லை. அதேபோன்று 2000 ஆண்டுகள் முன்பு எழுதப்பட்ட சங்க பாடலை மொழிப்புரை இல்லாமல் படிக்க முடியாது. திருநெல்வேலி தமிழும் சென்னை தமிழுமே மாறுபடுகிறது. வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு கிராமத்தில் பேசப்படுகின்ற வட்டார மொழிக்கும் அடுத்த கிராமத்தில் பேசப்படுகிற வட்டார மொழிக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் உண்டு. இலங்கையில் பேசப்படுகின்ற தமிழில் பேசுவதை கதைப்பது என்பார்கள், கவனிப்பதை அவதானிப்பது என்பார்கள். இப்படி மனிதர்கள் பேசும் மொழி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. பைபிளில் பேபல் கோபுரம் என்ற உருவகச் சம்பவம் உண்டு. விண்ணை தொடுகிற முயற்சியில் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். மனிதனின் பேராசையை கண்டு வெகுண்டு இறைவன் அவர்கள் பேசுகிற மொழி ஒருவருக்கொருவர் புரியாதபடி செய்துவிடுகிறார். அந்த கோபுரத்தில் பேபல் கோபுரம் என்ற பெயர் பேபல் என்றால் உளறுவது என்று பொருள். ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு உளறுவது போல் இருக்கும் என்று மாநகரங்களில் இருக்கும் அடுக்ககங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட பேபல் கோபுரம் போலத்தான் உள்ளன. எல்லா மொழிகளையும் பேசுகின்ற மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். மொழி மனிதனை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்துவதைப் போல எழுத்து நாகரிகமடைந்த மனிதர்களை ஆதி மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது என்று மொழியில் உள்ளனர் எஸ்பர்சன் குறிப்பிடுகிறார். அது உண்மையே. ஒரு சிங்கம் வசிக்கும் காட்டை பற்றி மிகவும் துல்லியமாக அறிந்திருந்தாலும் அது இறப்பதற்கு முன்பு அந்த வனத்தை பற்றிய விவரங்களை அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்துவிட்டு செல்வதில்லை. அதன் குட்டி தானாகவே தேடித் தெரிந்து வேட்டையாடி அனுபவித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதன் அடுத்த தலைமுறைக்கு எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட்டு செல்கிறான். ஒரு கருத்தாக்கம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை மறுபடியும் நாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டுமென்றால் அதை பற்றிய எல்லா விவரங்களும் இப்போது கிடைக்கின்றன. அதனால் அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஆவணங்களை மனிதனால் உண்டாக்க முடிந்தது. ஆகவே அவன் மற்றவற்றை விட உயர்ந்து நிற்க உதவியது. இல்லாவிட்டாலும் மனிதனும் இன்னும் காடுகளில் வேட்டையாடுவதற்காக தெரிந்து கொண்டுதான் இருப்பான். மனிதன் விரிவாக பேசுவதற்கு ஏதுவாக அவன் மரபியல் கூறில் நிகழ்ந்த மாற்றமே காரணமாக அமைந்தது. மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் இடையே 1.4% மரக்கூரை வித்தியாசம். அதிலும் 0.1% மரபுக்கூறு பேசுவதற்கு காரணமாக அமைந்தது. வித்தியாசத்தின் காரணமாக குரல்வளை, நாக்கு, தொண்டை போன்றவை வளர்ச்சியடைந்து மனிதன் நன்றாக பேசவும் ஒலி எழுப்பவும் முடிந்தது. மனிதன் சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வளர்ச்சியை பெற்றான் என்று மானுடவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனிதனைப் போல விதவிதமான ஓசைகளை மற்ற விலங்குகளால் எழுப்ப முடியாது. லயர் பறவை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த பறவை பல்வேறு ஒலிகளை கேட்டவுடன் உள்வாங்கி அதைப் போலவே ஒலிக்கும் ஆற்றல் கொண்டது. அதைப் போலவே விதிவிலக்குகள் ஒன்றிரண்டு இருக்கலாமே தவிர மனிதனைப் போல அந்நிய மொழியை கற்றுக்கொண்டு அழகாக பேசும் திறன் எந்த விலங்குக்கும் இல்லை. குரலை மாற்றி பேசுதல், பல மொழிகளை கற்றல், விதவிதமாக பாடுதல், கத்துதல், கிசுகிசுத்தல், விசிலடித்தல் போன்ற பல வகைகளில் மனிதன் பேசும் உறுப்புகள் செயல்படுகின்றன. அவற்றின் அபரிதமான வளர்ச்சி தகவல் பரிமாற்றத்தின் உச்சாணி கொம்பில் மனிதனை உட்கார வைத்தது. எழுத்து, மொழி மனிதன் ஆவணப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது. அதற்கான காரணம் அவனுடைய பயிரிடுகின்ற தன்மை. உபரி நேரத்தில் சிந்தித்தான், கற்பனை செய்தான், கலைகள் பிறந்தன, காவியங்கள் தோன்றின. அவனுடைய அனுபவங்களை, ஆய்வுகளை எழுதத் தொடங்கினான். எழுத்தின் மூலம் அவனுடைய அறிவு பரவியது, பலருக்கும் பயன்பட்டது. எனவே நாளுக்கு நாள் அவனுடைய நாகரிகம் அதிகரித்தது. ஓரிடத்தில் கண்டுபிடித்த உண்மை தொலைவில் இருக்கிற இடங்களுக்கும் பரவுவதில் எழுத்து பேருதவி புரிந்தது. எழுத்தை விரைவாக பதிவு செய்ய சாதனங்கள் கண்டுபிடித்தான். எழுத்துக்களை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வழிமுறைகளை உருவாக்கினான். இவற்றின் காரணமாக அறிவு பரவல் அதிகரித்தது. பெண்களுக்கும் மொழிகளுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. பெண்களிடமிருந்து தான் மொழி பரவுகிறது. குழந்தை தாயிடமிருந்து தான் மொழியை கற்றுக்கொள்கிறது. அதனால்தான் அதை தாய்மொழி என்று குறிப்பிடுகிறோம். இயல்பாக மொழியை கையாளும் ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. உளவியல் அறிஞர்கள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தையை விட விரைவாக மொழியை கற்றுக்கொள்வது என்று ஆய்வு முடிவில் தெரிவிக்கிறார்கள். மனம் என்பது சிந்தனைகளால் ஆனது. நாம் சொற்களின் மூலம் சிந்திக்கிறோம். சொற்கள் இல்லாமல் ஒன்றை நம்மால் உருவகப்படுத்த முடியாது. விவரம் தெரிந்தவுடன் சோற்றோடு சொற்கள் ஊட்டப்பட்டு எல்லா பொருட்களையும் சொற்களாகவே பார்த்து நாம் கற்றுக்கொண்டோம். சொற்கள் வலிமை வாய்ந்தவை. அவற்றை மலராக தூவவும் முடியும், கல்லாக எரியவும் முடியும். நம் சிந்தனைகளை அடுத்தவர்கள் மீது மென்மையாக தூவுவது வாழ்த்து, வேகமாக அடிப்பது வைதல். சொற்களை வைத்து மரம்பாடி ஒருவனை எழ வைக்க முடியும், அறம்பாடி விழ வைக்க முடியும், தாளாட்டு பாடி தூங்க வைக்க முடியும், பாராட்டு பத்திரம் வாசித்து மயங்க வைக்க முடியும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டார். பொருள் இல்லாவிட்டால் அந்த சொல்லை நாம் பயன்படுத்துவதே இல்லை. ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருப்பதுண்டு. சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெள்ளும் சொல் இன்மை அறிந்து என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நாம் பயன்படுத்திய சொல்லை காட்டிலும் உயர்ந்த சொல்லை வேறொருவர் பயன்படுத்தாதவாறு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அறிவுரை. கலை சொல்லாக்கத்திற்கு இது மிகவும் பொருந்தும். சொல்லை சொல்லால் அறி என்றார் கபீர். நமக்கு சொல் நன்றாக புரிந்தால் மட்டுமே மற்றவர் சொல்கிற அந்த சொல் பொருள் புரிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் பொழிப்புரை தேவைப்படுகிறது. தமிழில் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று இரண்டு வகை உண்டு. இடுகுறி பெயர் என்பது வேர் சொல்லைப் போல. அது எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்ய முடியாது. மொழியியல் வல்லுநர்கள் மொழி தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது என்று குறிப்பிடுகின்றனர். வானத்தை ஏன் வானம் என்று அழைக்கின்றோம் என்று சொல்ல முடியாது. காரண பெயர் என்பது சொல்லிலிருந்து உருவாகின்ற பெயர். பறவையை பறப்பதால் பறவை என்கிறோம். ஆனால் பற என்ற சொல் எப்படி வந்தது என்பது தெரியாது. புலியை புலி என்று சொல்வது ஏன் என்று நமக்கு தெரியாது. மூன்று கால்கள் இருப்பதால் முக்கால் என்று சிலவற்றிற்கு காரணத்தை குறிப்பிடலாம். ஓசைகளை வைத்து சில சொற்கள் உருவாக்கப்படுவதும் உண்டு. காக்கா என்று கரைவதால் காக்கா என்றும் காகம் என்றும் அழைக்கின்றோம். தமிழை பொறுத்தவரை கலை சொற்கள் உருவாக்கத்தில் நம் முன்னோர்கள் நிறைய பங்களித்திருக்கிறார்கள். இங்கிலாந்து ஆங்கிலத்தில் இல்லாத பல சிறப்பு சொற்கள் பல்வேறு நிலைகளை குறிக்க பயன்படுகின்றன. தமிழில் பிஞ்சு, காய், கனி, பழம் என்கின்ற சொற்கள் பல்வேறு நிலைகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. பலாவில் சுலை, வாழைக்காயில் தார், திராட்சையில் கொத்து, தென்னையில் குலை என்று விதவிதமான பெயர்கள் அவை இங்கே வளர்வதால் ஏற்பட்டன. நம்முடைய தட்பவெப்ப சூழலில்தான் காய்க்கும் கனிக்கும் வேறுபாடு, அது ஆப்பிளில் இல்லை. எனவே அங்கு ஆங்கில மொழியில் காய்க்கு தனிப்பெயர் இல்லை. இந்தியில் பன்றிக்குட்டியை கூட பன்றியின் குழந்தை என்றுதான் அழைப்பார்கள். தமிழில் மாடு, யானை ஆகியவற்றிற்கு கன்று என்று பெயர். ஆட்டின் இலசுக்கு குட்டி, மானுக்கு மரி, சிங்கத்துக்கு குருளை, புலிக்கு பரல் போத்து, கீரிக்கும் அணிலுக்கும் பிள்ளை, மயிலுக்கு குஞ்சு, அன்னத்திற்கு பார்ப்பு, கிளி மல்லை என்று விதவிதமான பெயர்கள். தமிழில் யானைக்கு குறிப்பதற்கு வேளம், களிறு, களம்பம், மாதங்கம், கைமா, உம்பல், கரி, ஆம்பல் என 60க்கும் மேற்பட்ட பெயர்கள். அதேபோல் பெண்பால் பெயர்கள் தமிழில் இருப்பது கலை சொல்லாக்கத்திற்கு சான்று. பெண் யானைக்கு பிடி, பெண் குரங்கு மந்தி, பெண் நரி பாட்டி, பெண்மான் பிணை. தமிழில்தான் ஒரு பொருள் பன்மொழி என்கின்ற ஒன்று உண்டு. யானையைப் போல கடலை குறிக்க ஆழி, ஆற்களி, வேளை, புணரி, முன்னீர், வாரிதி, சமுத்திரம், பௌவம், அத்தி, பெருநீர், உப்பு, வீரை, தோயம், தொன்னரி, வெள்ளி, பறவை, உவரி போன்ற பல தமிழும் இன்னொரு கடல். அந்தக கவி வீரராகவன் எழுதிய ஒரு பாடல் சொல் விளையாட்டு இடம்பெற்ற அந்த பாடல் பாணன் பாடின் இருவருக்கிடையில் சொல் நயம். இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணி நீ என்றாள் வாணி. வம்பர்தாம் கலப கலபமென்றேன் பூசுமென்றாள், மாதங்கமென்றேன் யாம் வாழ்ந்தோமென்றாள், பம்பு சீர் வேளமென்றேன் தின்னுமென்றாள், பகடென்றேன் உழவென்றாள், பழந்தன தன்னை கம்பமா என்றேன் நற்களியாமென்றாள், காய்மா என்றேன் சும்மா கலங்கினாளே. களமம் என்ற சந்தனம் என்றொரு பொருளும் உண்டு. மாதம் என்றால் அது பெரிய பொன் என்றும் பொருள்படும். வேளம் என்றால் அது கரும்பையும் குறிக்கும். பகடு என்றால் எருது, யானை என்று இரண்டு பொருள் தரும். கம்ப மா என்றால் கம்புவின் மாவையும் கம்பத்தில் கட்டப்படுகின்ற யானையையும் குறிக்கும். கைமா என்றால் துதிக்கையுடைய யானையை. கணவனும் மனைவியுமாக சொற்களை வைத்து நடத்தும் சிலம்பம் இது. வேறுபடுத்தி பார்க்க நீர்நிலைகளுக்கு எண்ணற்ற பெயர்களை சூடி தமிழர்கள் மகிழ்ந்தார்கள். கிணறு, கேணி, குளம், கூவல், கூவம், தடாகம், பொய்கை, ஏரி, தாங்கள் என்று அளவை பொறுத்தும் வளர்த்துகின்ற தாவரத்தை பொறுத்தும் ஆழத்தை பொறுத்தும் பெயர்கள். பூக்களை பொறுத்தவரை தமிழில் மொட்டு, மலர், வி, செம்மல் என்று நிலைகளை குறிக்கும் பெயர்கள் உண்டு. முழுவதும் பூத்ததை வி என்றும் கீழே விழுந்ததை செம்மல் என்றும் அழைக்கின்றோம். அத்தகைய சிறப்பு மற்ற மொழிகளுக்கு காரணம் கபிலர் குறிஞ்சிப்பாட்டிலேயே 96 பூக்களை வகைப்படுத்தும் அளவு நம்மிடம் வெவ்வேறு விதமான பூக்கள் சில பூக்கள் நீடித்து நிற்பவை. ஒரு குழந்தை மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு விட தாய்மொழியில் கற்றுக்கொள்வது மிகவும் எளிது. பிறக்கிற போதே தாய்மொழியின் கூறுகளோடு குழந்தை பிறக்கிறது என அறிஞர் நோம் சாம்ஸ்கி குறிப்பிடுகிறார். அதனால்தான் தாய்மொழியை கற்று குழந்தைகளால் பேச முடிகிறது. மொழிகள் தூய்மையாக விளங்க வேண்டுமென்கிற வாதம் வெகு நாட்களாகவே உள்ளது. பிற மொழி சொற்கள் தவிர்க்க முடியாதது என்பதை வரலாற்றை உணர்ந்தவர்கள் மறுக்க முடியாது. ஆங்கிலம் குழச்சுவதற்கு முக்கிய காரணம் அது பிற மொழி சொற்களை எல்லாம் அகவயப்படுத்துவதுதான். மற்ற மொழிகளிலிருந்து சொற்களை ஆங்கிலம் அகவயப்படுத்தியதுதான் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பது மொழியியல் வல்லுநர்களின் குறிப்பிடும் கருத்து. அது எந்த மொழியில் புதுச்சொல் இருந்தாலும் ஐக்கியப்படுத்தி கொள்கிறது. ஆங்கிலத்தை பல மலர்கள் கலந்த கதம்பம் என்று உயர்வாகவும் சொல்லலாம், ஒட்டுப்போட்ட சட்டை என்று பரிகசிக்கவும் செய்யலாம். ஆங்கிலம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு அதன் நெகிழித்தன்மையே காரணம். ஆங்கில இலக்கியங்கள் பெரும்பாலும் கிரேக்க லத்தீன செவ்வி இலக்கியங்களின் உருவகங்களையும் ஓவமையங்களையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டன. ஷேக்ஸ்பியர் எழுதிய பல மகா காவியங்கள் லத்தீன மூலத்தை தழுவியவை. அதே நேரத்தில் ஷேக்ஸ்பியர் எண்ணற்ற புதுச்சொற்களை படைத்து ஆங்கிலத்தை செழிக்கச் செய்தவர் பைபிளுக்கு அடுத்தபடியாக அம்மொழிக்கு அதிக பங்களித்தவர் ஷேக்ஸ்பியர் என்று ஆங்கில அறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். ஆங்கிலத்தை பொறுத்தவரை அதனுடைய குறைபாடுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலேயர்களும் அதை பெரிதாக கருதுவதில்லை. உதாரணமாக ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள், 44 ஓசைகள். ஆங்கிலம் உச்சரிப்பு மொழி அல்ல. ஆங்கிலத்தில் எதிர்காலத்தை குறிக்கும் வினைச்சொல் இல்லை. வேறொன்றை இணைத்துதான் எதிர்காலத்தை குறிக்க வேண்டும். உதாரணமாக ஓடினான் என்பதற்கு ரேன், ஓடுகிறான் என்பதற்கு ரன், ஓடுவான் என்பதற்கு வில் ரன் என்று எழுத வேண்டும். தொடக்கத்தில் ஒரு பொருளை குறித்து நாளடைவில் வேறு பொருளை குறிக்கின்ற சொற்கள் தமிழிலும் உண்டு. உதாரணமாக எண்ணெய் என்பது எள் கூட்டல் நெய் என்கின்ற சொற்களின் சேர்க்கை. எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற நெய்யே எண்ணெய் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு வந்தது. பிறகு அது எல்லா எண்ணெய்களுக்கும் பயன்படுத்த தொடங்கியது. பிறகு எள்ளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் நல்லெண்ணெயானது. அதே போன்று நாற்றம் என்பது வாசனை என்கின்ற பொருளில் புழங்கி வந்தது. பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று பொன்னான மலர் வாசனையையும் பெற்றிருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பது பொருள். நாளடைவில் நாற்றம் என்பது துர்நாற்றத்தை குறிக்க தொடங்கிவிட்டது. நாம் நிறைய கலை சொற்களை தமிழில் உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் தமிழ் வேர்ச்சொல் அகராதியை உருவாக்க வேண்டும். ஆங்கிலத்தில் எந்த சொல்லை எடுத்தாலும் அது எந்த மூலத்திலிருந்து வந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே அகராதிகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு சொல் லத்தீன் மூலத்திலிருந்து வந்ததா, கிரேக்க மூலத்திலிருந்து வந்ததா, பிரெஞ்சு மூலத்திலிருந்து வந்ததா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு நாம் சொற்களை உருவாக்க மூலத்திலிருந்து முயலலாம். தமிழில் சொற்பிறப்பியல் அகராதியை உருவாக்குவதே மொழியை மேம்படுத்த உதவும். தொடக்கத்தில் அந்நிய சொல்லை தமிழ்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். அந்த சொல்லி எளிதாக இருந்தால், அதனை அனைவருக்கும் புரியும் விதத்தில் இருந்தால் தமிழ்படுத்தாமல் சில நாட்கள் பயன்படுத்துவதில் தவறில்லை. அடுத்ததாக முடிந்த அளவு தமிழ்படுத்துவது, அது சிறந்த சொல்லாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாளடைவில் யாரேனும் ஒருவர் சிறந்த சொல்லை உருவாக்கிவிடுவார். ஆன்டிபயாட்டிக் என்பதற்கு படிப்படியாக விவாதித்து நச்சுயிர்கொல்லி என்கின்ற பெயரை நாம் ஏற்றுக்கொண்டோம். பாரதியார் மெம்பர் என்கிற ஆங்கில சொல்லை அங்கத்தினர் என்று மொழிபெயர்த்து எழுதும்போது பின்னால் ஒருவர் அதை சரியாக மொழிபெயர்ப்பார் என்று குறிப்பிட்டார். இன்றும் நாம் உறுப்பினர் என்ற சொல்லை பயன்படுத்தி வருகிறோம். எல்லோராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடக்கத்தில் அக்ராசனாபதி என்ற இருந்த பதத்தை பேரறிஞர் அண்ணா தலைவர் என்று உருவாக்கி தந்தார். காரியதரிசி செயலரானது. இப்படி பல சொற்கள் காலப்போக்கில் மெருகேறி பெருவாரியான மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்படுவதுதான் கலைச்சொல் உருவாக்கத்தின் நோக்கம். ஒரு காலத்தில் பஸ் என்பது இன்று எழுத்து வடிவில் பேருந்து ஆகிவிட்டது. மூலச்சொல்லை உந்து என வைத்து கொண்டு சரக்குந்து, விரைவுந்து, மகிழ்வுந்து போற உருவாக்கியுள்ளன. எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அவர்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கின்ற முடிவை விட பெருவாரியான மக்கள் அனுமானித்து எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும் என்கிற கருத்தை வலியுறுத்தி ஜேம்ஸ் சுரோவிகி என்பவர் கும்பலின் ஞானம், விஸ்டம் ஆஃப் கிரவுட் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் சில நிபுணர்களின் மதிப்பீட்டை விட ஆயிரக்கணக்கான மக்களின் பொது புத்தி மேம்பட்டது என்பதை ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இணையத்தில் ஒரு பொருண்மனை பற்றி தேடினால் அதிகம் பேர் பார்த்த செய்தியே முதலில் வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பொதுமக்களிடம் புது சொற்களை உருவாக்குகின்ற பொறுப்பை ஒப்படைத்துவிட்டால் சலித்து சலித்து மேல்மையான சொற்களை உருவாக்கி தருவார்கள் என்பது உண்மை. நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்விலே இதுகாரம் செவிமடுத்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
நேயர்களே, இதுவரை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தமிழால் தலைநிமிருவோம் நூலின் புத்தக மதிப்புரையை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.